அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு உவா குருகுல நிகழ்ச்சியில் உவா சமூக வானொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இன்றைய நாள் நமது இஸ்லாமிய சகோதரர்கள் தமது நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அந்த சகோதரர்களுக்கு எனது இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வாரம் உங்களுக்காக வாக்கியம் எழுதுவது எவ்வாறு, வாக்கியம் எழுதும் போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் எவ்வாறு, பரீட்சை திணைக்களத்தால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்படுகின்றது என்பதை பற்றி நாம் ஆழமாக பார்த்திருந்தோம். சில வினாக்களையும் உங்களிடம் தொடுத்திருந்தேன். அவ்வினாவிற்கு ஏராளமான மாணவர்கள் உங்களது பதிலை எழுதி எனக்கு SMS பண்ணியிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களது அதிர்ஷ்டசாலிகள் மூவரும் மற்றும் வெற்றியாளர்கள் மனிதம் வெற்றியாளர்கள் மூவரும் அதிர்ஷ்டசாலிகள் 10 பேரின் பெயர் நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக நான் அறிவிப்பேன். அந்த வகையில் அன்பார்ந்த மாணவர்களை, இன்றும் தமிழில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக நாம் எடுத்து நோக்க இருக்கின்றோம். தமிழில் மனனம் செய்வதற்காக சில பகுதிகள் இருக்கின்றன. கட்டாயமாக மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்யும் பகுதிகள் சில வினாக்கள் பரீட்சையில் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் மனனம் செய்வது என்பது மிகவும் குறைவு. ஆகவே இது விடுமுறை காலம் நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் வீட்டிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு 4 நாள் உங்களுக்காக ஒரு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் மாணவர்களுடன் இணைந்து பெற்றோர்களும் வீட்டில் தான் இருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட வேண்டாம். மாணவர்களின் முக்கியமான விடயங்களை மனனம் செய்ய வையுங்கள். அதை மனனம் செய்ய வைத்தால் புலமை பரிசில் பரீட்சையில் உங்கள் அனைவரும் மாணவர்களை சித்தி அடைவதற்கு ஆசிரியர்களுக்கு இலகுவாக இருக்கும். நீங்கள் இந்த மனனம் செய்ய தவறிய சந்தர்ப்பத்தில் தான் ஆசிரியர்கள் அதை மீண்டும் பாடசாலையில் மனனம் செய்ய போது பல இடர்களை சந்திக்கின்றனர். ஆகவே மாணவர்களே, இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தரம் 5 ஆசிரியர் வழிகாட்டியில் காணப்படும் மரபு தொடர்கள், மரபு சொற்கள், மரபு சொற்கள், அதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த மரபு சொற்கள் பற்றிய சில குறிப்பாக உங்களது தமிழ் பாட புத்தகத்திலும் இருக்கிறது. அது மாத்திரமின்றி தமிழ் பாட புத்தகம் உங்களது கையில் இருக்கின்றது காரணத்தால் நான் ஆசிரியர் வழிகாட்டியில் உள்ளதை மாத்திரம் கொஞ்சம் மீட்டிச் செல்லலாம் என்றுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நான் இருக்கின்றேன். அந்த வகையில் அன்பார்ந்த மாணவர்களே, மரபு சொற்களில் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவை என்றால் குறித்துக் கொள்ளுங்கள். அல்லது நிகழ்ச்சி நிறைவில் நீங்கள், நான் எனது தொலைபேசி இலக்கத்தை தருகிறேன், அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு உங்களுக்கு தேவை என்றால் வாட்ஸ்அப் மூலம் அல்லது எது மூலம் உங்களுக்கு இந்த பாடமாக்க வேண்டிய விடயங்களை பெற்றுக் கொள்வதற்காக வாய்ப்பாக இருக்கும். அவை பார்ப்ப மாணவர்களை, மரபு சொற்களில் முதலாவதாக ஆறப்போடுதல் என்பதன் கருத்து. ஆறப்போடுதல் என்பதன் கருத்து பிற்போடுதல் அல்லது காலம் தாழ்த்துதல். ஆறப்போடுதல் என்பதன் கருத்து என்னமா? பிற்போடுதல் அல்லது காலம் தாழ்த்துதல். அப்ப எக்ஸாமுக்கு 2 எழுதக்கூடாது. எனக்கு 2 தெரியும், ஆகவே நான் 2 எழுதுவேன் எழுதக்கூடாது. அப்ப ஆறப்போட ஒன்று பிற்போடுதல் எழுதலாம் அல்லது காலம் தாழ்த்துதல் எழுதலாம். அடுத்ததை பார்ப்போம் அன்பார்ந்த மாணவர்களே. ஆழம் பார்த்தல், ஆழம் பார்த்தல், ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை அளவிடுதல். ஆழம் பார்த்தல் என்பதன் கருத்து என்ன? ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை அளவிடுதல். 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 அதுதான் ஆழம் பார்த்து. மூன்றாவது கண் திறத்தல், கண் திறத்தல். இந்த கண்ணோட சம்பந்தப்பட்ட காணாவில் இருந்து நிறைய வரும். அது மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்து போவோம். கண் திறத்தல், கண் திறத்தல் என்றால் அறிவு உண்டாதல். மாணவர்களை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, தேவண்டா. கண் திறத்தல் என்றால் அறிவு உண்டாதல். கண் திறத்தல் என்றால் அறிவு உண்டாதல். கண் திறத்தல் அறிவு உண்டாதல். கண் திறத்தல் அறிவு உண்டாதல். அடுத்தது கங்கணம் கட்டுதல். சொல்லுவாங்க வீட்டில அனிவன் ஒரு செயலை செய்யறதுக்காக இந்த நேரமும் கடுத்தா கங்கணம் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் சொல்ற. அப்ப என்ன கங்கணம் கட்டுதல் சொன்னால்? ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். ஏதாவது ஒரு வேலை செய்யண்டா கட்டாயம் நான் எப்படியாவது செஞ்சாவன் இருக்கிறதான் அது. இப்ப நீங்க எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன் சொல்லி இருக்கிற மாதிரிதான் அது. கங்கணம் கட்டுதல்டா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். மீண்டும் ஒரு தரத்து கூறுகிறேன் மாணவர்களே, கங்கணம் கட்டுதல் என்றால் ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். கதை வளர்த்தல், அடுத்து கதை வளர்த்தல். கதை வளர்த்தல், கதை வளர்த்தல் என்பதன் கருத்து பேச்சை விரித்தல். கதை வளர்த்தல், பேச்சை விரித்தல். கதை வளர்த்தல், பேச்சை விரித்தல். ஆகவே மாணவர்களே, கதை வளர்த்தல் என்ற மரபுத்துடன் கருத்து பேச்சை விரித்தல். அடுத்ததாக பார்ப்போம் மாணவர்களே, ஆறாவது கை தூக்குதல். கை தூக்குதல், கை தூக்குதல். கை தூக்குதல் என்றால் துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல். துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல். கை தூக்குதல் மரபுத்துடன் கருத்து என்ன? துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல். துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல். அடுத்து தலை கவிழ்தல். தலை கவிழ்தல். தலை கவிழ்தல் என்றால் வெக்கமடைதல். தலை கவிழ்தல் என்றால் வெக்கமடைதல். தலை கவிழ்தல், வெக்கமடைதல். தலை கவிழ்தல், வெக்கமடைதல். தட்டி கழித்தல். தட்டி கழித்தல். சாக்கு போக்கு சொல்லுதல். தட்டி கழித்தல் என்ற மறுபதியின் கருத்து என்ன? சாக்கு போக்கு சொல்லுதல். சாக்கு போக்கு சொல்லுதல். தாளம் போடுதல். தாளம் போடுதல். பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல். பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல். தாளம் போடுதல் என்ற மரபுத்திட்ட கருத்து என்ன? பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி. மாணவர்களே, தாளம் போடுதல் என்பதற்கு ஏற்கனவே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்றிருந்த பழைய ஆசிரியர் வழிகாட்டியில் அதற்கான கருத்து வேறுபட்டிருந்தது. அதாவது மர்மையால் வாடல் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களை, தாளம் போடுதல் என்றால் வர்மையால் வாடல் என்பது பிழை. அவ்வாறு எழுதக்கூடாது. அவ்வாறு எழுதினால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. ஆகவே பிழை. மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கள், தாளம் போடுதல் வர்மையால் வாடல். சில நீங்க வாங்குற சில விதத்துல ஏதாவது படிக்கிற பாடமாக்கல தவறுதலாக அதை படிக்காதீர்கள். உங்களுடைய சகோதரர்கள் கொப்பி எல்லாம் எடுத்து படிக்கிறேன்டா, கொஞ்சம் கவனமா படிக்கணும். அந்த விஷயத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது தவறுதான விஷயம். ஏன்னா அது பழைய சிலபஸ்ல உள்ள விஷயங்கள். இப்பொழுது புதிய பாடத்திட்டம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே மாணவர்களை, இந்த புதிய பாடத்திட்டத்துக்கு ஏற்ப பாடமாக்கிக் கொள்ளுங்கள். அதாவது பார்ப்போம், தாளம் போடுதல் என்பதன் கருத்து பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல். தாளம் போடுதல் என்பதன் கருத்து பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல். ஒரு ஆளை மகிழ்விக்கிறண்டா அவருடைய கருத்துப்படி நடத்து. நாக்கு புரளுதல். இதுவும் மாணவர்களே அவ்வாறு தான். நாக்கு புரளுதல் என்பதற்கான கருத்தும் பழைய சிலபஸில் வேறையாக இருந்தது. தற்போது புதிய சிலபஸில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நாக்கு புரளுதல் என்பது சொன்ன சொல் தவறுதல். சொன்ன சொல் தவறுதல். சொல் தவறுதல் எழுதியிருந்தாலும் நீங்க பிள சொன்ன சொல் தவறுதல் என்று எழுத வேண்டும். சொன்ன சொல் தவறுதல். சொன்ன சொல் தவறுதல். நாக்கு புரளுதல் என்றால் சொன்ன சொல் தவறுதல். அடுத்ததாக மாணவர்களே, நட்டாற்றில் விடல். நட்டாற்றில் விடல் அப்படின்னா ஆபத்து வேளையில் கைவிடல். நட்டாற்றில் விடல், நடுவில் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. நட்டாற்றில் விடல், ஆபத்து வேளையில் கைவிடல். ஆபத்து வேளையில் உங்களால் கைவிட்டுட்டு போறது. பூசி மெழுகுதல். பூசி மெழுகுதல். குற்றத்தை மறைக்க பார்த்தல். குற்றத்தை மறைக்க பார்த்தல். பூசி மெழுகுதல் என்பதன் கருத்து குற்றத்தை மறைக்க பார்த்தல். குற்றத்தை மறைக்க பார்த்தல். முன்னுக்கு வருதல். அடுத்ததாக முன்னுக்கு வருதல் என்பது உயர்ச்சி அடைதல். உயர்ச்சி அடைதல். முன்னுக்கு வருதல் என்பதன் கருத்து என்ன? உயர்ச்சி அடைதல். முன்னுக்கு வருதல் என்பதன் கருத்து என்ன? உயர்ச்சி அடைதல். வாயூறுதல். அடுத்தது வாயூறுதல். வாயூறுதல் என்பதன் கருத்து ஆசைப்படுதல். வாயூறுதல் என்பதன் கருத்து ஆசைப்படுதல். அடுத்து தட்டி கொடுத்தல். தட்டி கொடுத்தல். உற்சாகப்படுத்துதல். தட்டி கொடுத்தல் என்ற மரபுதலின் கருத்து என்ன? உற்சாகப்படுத்துதல். ஆயமானவர்களே, தரம் 5 ஆசிரியர் வழிகாட்டியில் 15 மரபு தொடர்கள் காணப்படுகின்றன. அந்த 15 மரபு தொடர்களுடன் கருத்துக்களை தான் நான் கூறினேன். அந்த 15 மரபு தொடர்கள் கருத்துக்களை மீண்டும் ஒரு தரம் வேகமாக கூறுகின்றேன். மணர்களை மீண்டும் ஒரு தரை கூறு நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரப்போடுதல் என்பதன் மரபுமே பிற்போடுதல் அல்லது காலம் தாழ்த்துதல். ஆழம் பார்த்தல் என்பதன் கருத்து ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை அளவிடுதல். கண் திறத்தல் என்ற மரபு தொடரின் கருத்து அறிவு உண்டாதல். கங்கணம் கட்டுதல். அப்படி சொன்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல், கதை வளர்த்தல், பேச்சை விரித்தல், கை தூக்குதல், துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல், தலை கவிழ்தல், வெக்கமடைதல், தட்டி கழித்தல், சாக்கு போக்கு சொல்லுதல், தாளம் போடுதல், பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல், நாக்கு புரளுதல், சொன்ன சொல் தவறுதல், நட்டாற்றில் விடல், ஆபத்து வேளையில் கைவிடல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைக்க பார்த்தல், முன்னுக்கு வருதல், உயர்ச்சி அடைதல், வாயுறுதல், ஆசைப்படுதல், தட்டி கொடுத்தல், உற்சாகப்படுத்தல். மன்னர்களே, இந்த மாதிரியான வினாக்கள் உங்களுக்கு எவ்வாறு பரீட்சையில் வரும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். உதாரணமாக ஒன்று கூறுகிறேன். அந்த தனவந்தர் ஏழை குடும்பத்தை கை தூக்கி விட்டார். இங்கு கை தூக்கி விட்டார் என்பதன் கருத்து துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல் என்று எழுத வேண்டும். தடித்தெழுத்தில் காணப்படும், தடித்தெழுத்தில் காணப்படும். அதை நீங்க எவ்வாறு எழுத வேண்டும்? துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல் எழுந்து எழுத வேண்டும். அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அவன் தனது நண்பனுடைய செயலை கண்டு தலை கவிழ்ந்தான். தடித்தெழுத்துல இருக்குது தலை கவிழ்ந்தான், அல்லது பிளக்ல அழகமாக பண்ணிருக்கு தலை கவிழ்ந்தான் என்றால் என்ன? வெக்கமடைதல். அடுத்ததாக உதாரணம் உண்டு. அவர் தான் செய்த குற்றத்தை பூசி மெழுகினார். அவர் தான் செய்த குற்றத்தை பூசி மெழுகினார். என்ன பூசி மெழுகினார்? அந்த கருத்து எழுதும். நம்ம குற்றத்தை மறைக்க பார்த்தல், குற்றத்தை மறைக்க பார்த்தல். ஆசிரியர் மாலனை தட்டி கொடுத்தார். ஆசிரியர் மாலனை தட்டி கொடுத்தார். அப்ப தட்டி கொடுத்தார் கருத்து என்ன? உற்சாகப்படுத்துதல். ஆயமானவர்கள், இந்த மாதிரியான வினாக்கள் உடல இறுதி பரீட்சையில் கட்டாயமாக இடம்பெறும். ஆகவே மாணவர்கள், இந்த மரபு தொடர்களை மீண்டும் ஒரு முறை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லாட்டில் உங்களது ஆசிரியர் வழிகாட்டியில் 138 பக்கத்தில் இருக்கின்றது. இதை நீங்க தரம் 5 ஆசிரியர் வழிகாட்டியில் 138 பக்கத்தில் இருக்கின்றது. அவ்வாறு பாடமாக்கவில்லை என்றால் எனது இறுதியில் நான் நிகழ்ச்சி நிலையில் உங்களது எனது தொலைபேசி இலக்கத்தை தருகிறேன். அதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, அடுத்த விஷயத்துக்கு போகும் சில வேலை இணைமொழி இருக்கின்றது. அந்த இணைமொழியில் நான் மனநம் செய்வதை மட்டும்தான் சில விஷயங்களை தருகிறேன். 5 உள்ள மனம் இணைமொழியில் சில வேளை இணைமொழியில் முதல் சொல்லை தந்துட்டு இரண்டாவது சொல்லை உங்களை கண்டுபிடிக்க சொல்லி இடவழி நிரப்ப சொல்லி வரலாம். அவை ஏற்கனவே கடந்த கால வினாக்களில் அவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே மனநல அல்லது உங்களுக்கு தரப்படுகின்ற பந்தி வினாக்களில் கட்டாயமாக ஒரு இணைமொழி இருக்கலாம். அந்த இணைமொழியை கண்டுபிடித்து எழுத சொல்லி வரலாம். ஆகவே மாணவர்களே, இந்த இணைமொழி என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக தமிழ் பகுதியில் நமக்கு இருக்கின்றது. அதில் நீங்கள் நிறையாக உங்கள் தமிழ் புத்தகத்தில் விரைவாக விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதை தனியாக இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். இருந்தாலும் மனனம் செய்வதற்காக தரம் 5 ஆசிரியர் வழிகாட்டியில் கவனியுங்கள். அருமை பெருமை பணமாய்க் கொள்ளணும். அருமை பெருமை பாலும் தேனும் உயர்வு தாழ்வு மூளை முடுக்கு குப்பை கூளம் கரடு முரடு கையும் மெய்யும் பேரும் புகழும் நீட்டி நிமிர்ந்து. இது ஒரு வித்தியாசமானது. நீட்டி நிமிர்ந்து ஓட்டமும் நடையும் ஓட்டமும் நடையும் குன்றும் குழியும் மலையும் மடும். இது மாணவர்களை தரம் 5 ஆசிரியர் வழிகாட்டியில் உள்ள சில இணைமொழிகளை நான் உங்களுக்கு தந்தேன் மனனம் செய்து கொள்வதற்காக. மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன், கவனமாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களே, நமக்கு பரீட்சையில் ஒரு புள்ளி என்பது மிக முக்கியமானது. ஆகவே அந்த ஒரு புள்ளியை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பதுதான் இந்த விடுமுறை காலத்தில் உங்களுக்கு எவ்வாறு ஆகுது. ஒரு புள்ளியாவது இன்றைய நாள் புள்ளா, அதாவது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கின்ற இந்த 40 பாட வேளையில் ஏதாவது ஒரு விடயத்தை சரி நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களது பரீட்சையில் ஒரு புள்ளியை அதிகரித்தீர்கள் என்றால் இது எங்களது உவாக உருகுலம் நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. கடந்த காலங்களில், அதாவது 2020 நடைபெற்ற புலமை பரிசு பரீட்சையில் உவா சமூக ஊடாக ஒளிபரப்பப்பட்ட கல்வி நிகழ்ச்சிகளை செய்மடுத்தியிருந்தீர்கள். ஆனால் அதிலிருந்து பல்வேறு வகையான வினாக்கள் இறுதி பரீட்சையில் எந்தவித மாற்றமும் இன்று இடம்பெற்றிருந்தது என்பது எங்களது உவாக் மாகாண கல்வி தினைக்காலில் ஏற்பட்ட அந்த உவா தீப கருத்தரங்கம் மூலம் உங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த சமூகமானதில் ஊடாக அந்நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டது. அதில் நான் நிறைய விடயங்களை பயன்பெற்றுள்ளோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு இப்பொழுது வா குருகுல நிகழ்ச்சியூடாக கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களை இதை நீங்கள் உங்களது நேர அட்டவணைக்கேற்ப பார்த்து இதில் ஏற்பட்ட பயன்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த வகையில் மீண்டும் அந்த இணைமொழிகளை கூறுகின்றேன். அருமை பெருமை பாடும் தேனும் உயர்வு தாழ்வு மூளை முடுக்கு குப்பை கூளம் கரடு முரடு கையும் மெய்யும் பேரும் புகழும் நீட்டி நிமிர்ந்து ஓட்டமும் நடையும் குன்றும் குழியும் மலையும் மடும். அதே மாணவர்களே, இந்த இணைமொழிகளையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது மாணவர்களே, இன்னொரு பெரிய பகுதி. அந்த பெரிய பகுதியிலிருந்து உங்களுக்கோ பரீட்சைக்கு எவ்வாறாவது கேள்விகள் வந்த வண்ணம் தான் இருக்கும். அதாவது தொடர்மொழிக்கு ஒரு மொழி, தொடர்மொழிக்கு ஒரு மொழி அல்லது தனிச்சொல் என்று சொல்லுவோம். தரம் நான்கிலும் இருக்கின்றன, தரம் ஐந்து பாட புத்தகத்திலும் இருக்கின்றன, தரம் மூன்றிலும் இருக்கிறது. அவை இது தொடர்ச்சியாக வருகின்றது. அவை பார்ப்போம் மாணவர்களே. தொடர்மொழிக்கு ஒரு மொழி, ஒரே சமயத்தில் எட்டு விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் அட்டவதானி. ஒரே சமயத்தில் எட்டு விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் அட்டவதானி. ஒரே சமயத்தில் எட்டு விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் அட்டவதானி. கலை நிகழ்ச்சிகளை மேடை ஏற்றுவதற்கு முன் சரிப்பிலை பார்த்து திருத்தும் நிகழ்வு. கலை நிகழ்ச்சிகளை மேடை ஏற்றுவதற்கு முன் சரிப்பிலை பார்த்து திருத்தும் நிகழ்வு ஒத்திகை. பகையரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் அல்லது பகையரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் அல்லது காணிக்கை, அதை எப்படி சொல்லுவோம்டா, கப்பம். பகையரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் அல்லது காணிக்கை கப்பம் என்று குறிப்பிடப்படும். அல்லது ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று, ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போலி. ஒரே சமயத்தில் நூறு விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தோன் சதாவதானி. ஒரே சமயத்தில் நூறு விடயங்களை படைக்கிறாது சதாவதானி. அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் முதல் ஐந்தையும் நாம் பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை, ஒரே சமயத்தில் எட்டு விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் அட்டவதானி. கலை நிகழ்ச்சிகளை மேடை ஏற்றுவதற்கு முன் சரிப்பிலை பார்த்து திருத்தும் நிகழ்வு ஒத்திகை. பகையரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் கப்பம். ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போலி. ஒரே சமயத்தில் நூறு விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் சதாவதானி. மாணவர்களே, அடுத்ததை பார்ப்போம். வைத்தியரின்றி தாமே தமது நோய்க்கு செய்து கொள்ளும் மருந்து. வைத்தியரின்றி தாமே தமது நோய்க்கு செய்து கொள்ளும் மருந்து கைமருந்து. கைமருந்து வைத்தியரின்றி தாமே தமது நோய்க்கு செல்லும் மருந்து கைமருந்து. எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவன் தீர்க்கதரிசி. எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்லி அறிகிறவன் யாரு, தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசி. அறிஞர்கள் வாதிடும் களம் பட்டிமன்றம். அறிஞர்கள் வாதிடும் களம் பட்டிமன்றம். ஒன்றை போல பிரதி எடுத்தல் படியெடுத்தல். ஒன்றை போல பிரதி எடுத்தல் படியெடுத்தல். ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறும் முறை பதிப்புரை. ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறும் முறை பதிப்புரை. இலைதலை கொண்டு வேயப்பட்ட குடிசை பண்ணசாலை. இலைதலை கொண்டு கொடுக்கப்பட்ட குடிசை பண்ணசாலை. மனதே, புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை முதன் முதலாக செலுத்தி பார்த்தல் வெள்ளோட்டம். ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்து மஞ்சரி. நூலாசிரியர் ஒருவர் தாமியற்றிய நூலின் முன்னே தனது நூலை பற்றி கூறுமுறை முன்னுரை. இதை மீண்டும் பார்ப்போமானார்களே. வைத்தியரின்றி தாமே தமது நோய்க்கு செய்து கொள்ளும் மருந்து கை மருந்து. எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவன் தீர்க்கதரிசி. அறிஞர்கள் வாதிடுங்களாம் பட்டிமன்றம். ஒன்றை போல பிரதி எடுத்தல் படியெடுத்தல். ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறும் முறை பதிப்புரை. இளைதலை கொண்டு வேயப்பட்ட குடிசை பண்ணசாலை. புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை முதன் முதலாக செலுத்தி பார்த்தல் வெள்ளோட்டம். ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்து மஞ்சரி. நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தனது நூலை பற்றி கூறும் உரை முன்னுரை. இதை நிறைய இந்த மாதிரியான விடயங்களை உங்களுக்கு ஆசிரியர்கள் மனனம் செய்வதற்கு தந்திருப்பார்கள். ஆகவே இது ஒரு மீட்டலாக எடுத்துக்கொண்டு மீண்டும் பாடமாக விடயங்களை மீண்டும் ஒரு தரம் மனனம் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மனநிலை இன்னும் சில இந்த தனி சொற்களை பார்ப்போம். தொடர்மொழிக்கு ஒரு மொழி விழாக்கள் தெரியும் உங்களுக்கு. 25வது ஆண்டுல எடுக்கப்படுற விழா வெள்ளி விழான்னு சொல்லுவாங்க. 25வது ஆண்டு எடுக்கப்படுற விழா வெள்ளி விழா. 50வது ஆண்டில் இறுதியில் எடுக்கப்படும் விழா பொன் விழா. 60வது ஆண்டில் இறுதியில் எடுக்கப்படும் விழா வைர விழா அல்லது மணி விழான்னு சொல்லுவாங்க. ஏதாவது உண்டதான் நீங்க எழுதவனும் உண்டு வைர விழா அல்லது மணி விழா. 75வது ஆண்டில் இறுதியில் எடுக்கப்படும் விழா பவள விழா. 100வது ஆண்டில் எடுக்கப்படும் விழா நூற்றாண்டு விழா. 10 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி தசாப்தம். ஆகவே மாணவர்களே, இதை மனனம் செய்வதற்கு இலகுவான வழி ஒன்று இருக்கின்றது, கூறுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 10 வயது நிரம்பிய தசரதன் 25 வெள்ளியையும் 50 பொன்னையும் 60 வைரத்தையும் 75 பவளத்தையும் 80 அமுதத்தையும் 100 ஆண்டுகள் வைத்திருந்தான். மீண்டும் கூறுகிறேன், 10 வயது நிரம்பிய தசரதன் 25 வெள்ளியையும் 50 பொன்னையும் 60 வைரத்தையும் 75 பவளத்தையும் 80 அமுதத்தையும் 100 ஆண்டுகள் வைத்திருந்தான். அவை 10 வயது நிரம்பிய தசரதன் என்பது 10 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதியை தசாப்தம் என்று குறிப்பிடுவோம். அதான் 10 வயது நிரம்பிய தசரன். 25 வெள்ளியம் என்பது 25 ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுற விழா வெள்ளி விழா. அதான் 25 வெள்ளியையும். 50 பொன்னையும் என்பது 50வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா பொன் விழா. 60 வைரத்தையும் என்பது 60வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுற விழா வைர விழா அல்லது அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் மணி விழா என்ற. 75 பவளத்தையும் என்பது 75வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுவது பவள விழா. ஞாபகங்கள், 60வது ஆண்டில் இறுதியில் கொண்டாடப்படுற விழா வைர விழா அல்லது மணி விழா. 75வது ஆண்டில் இறுதியில் எடுக்கப்படுற விழா பவள விழா. அதான் 75 அதான் சொல்றேன், 75 பவளத்தையும் 80 அமுதத்தையும். அப்ப 80 ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுறது அமுத விழா. இது இல்ல உங்களுக்காக குறிப்பிட்ட மேலதிய விஷயமாக 80வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுறது அமுத விழா. 100வது ஆண்டில் அதாவது 100 ஆண்டுகள் வைத்திருந்தான். அவை 100வது ஆண்டு கொண்டாடப்படுறது 100 ஆண்டு விழா. அவை மாணவர்கள் பாடம் வைக்கோங்க. 10 வயது நிரம்பிய தசரதன் 25 வெள்ளியையும் 50 பொன்னையும் 60 வைரத்தையும் 75 பவளத்தையும் 80 அமுதத்தையும் 100 ஆண்டுகள் வைத்திருந்தான். இதை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். மாணவர்களை மனனம் செய்து கொண்டால் பரீட்சை நீங்கள் வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கு உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதே மாணவர்களை இன்று 2 முக்கியமான விடயங்களை பார்த்தோம். 1, மரபு தொடர்கள் தொடர்மொழிக்கு ஒரு மொழி. இன்று இதனைத் தொடர்ந்து சில பயிற்சிகளை பார்ப்போம். மாணவர்களை நாம் எவ்வாறு சில உங்களுக்காக பரீட்சையில் எனக்கு எவ்வாறு வினாக்கள் வினவப்படுகின்றது, அதுக்கு எவ்வாறு விடை அளிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். 1வது பயிற்சியாக பாருங்கள் மாணவர்களே, பின்வரும் ஒருமை வாக்கியங்களை பன்மை வாக்கியமாக மாற்றி எழுது. அதாவது ஒருமை வாக்கியங்களை பன்மை வாக்கியமாக மாற்றி எழுதணுமா? வினா 1வது வினா, புறா பறந்து சென்றது. புறா பறந்து சென்றது. புறா பறந்து சென்றது என்பது ஒருமை வாக்கியத்தை பன்மையாளதினால் புறாக்கள் பறந்து சென்றன. புறாக்கள் பறந்து சென்றன. ஏன் ஒருமை வாக்கியம் புறா பறந்து சென்றது? அவை எழுவாய் மாறப்போது புறாக்கள் என்று பயனிலை மாறும் சென்றது சென்றன என்று மாற்றமடையும். நட்சத்திரம் வானில் மின்னியது. நட்சத்திரம் வானில் மின்னியது. இது எவ்வாறு மாற்றப்படும் மாணவர்களே? நட்சத்திரங்கள் வானில் மின்னின. நட்சத்திரங்கள் வானில் மின்னின. நட்சத்திரம் வானில் மின்னியது மற்றும் நட்சத்திரங்கள் வானில் மின்னின. தாமரை பூ மலர்ந்தது. அடுத்தது வினா, தாமரை பூ மலர்ந்தது. இது எவ்வாறு மாற்றம் அடையும்? தாமரை பூக்கள் மலர்ந்தன. தாமரை பூக்கள் மலர்ந்தன. தாமரை பூக்கள் மலர்ந்தன. அடுத்த மீனாம், குதிரை வேகமாக ஓடியது. குதிரை வேகமாக ஓடியது. இது எப்படி மாற்றம் அடையும்? குதிரை வேகமாக ஓடின, அதாவது ஓடின, குதிரை வேகமாக ஓடியது, குதிரை வேகமாக ஓடியது, ஓடின என்று மாற்றம் அடையும். ஓடியது, ஓடின, ஓடியன. பார்ப்போம், புறா பறந்து சென்றது எவ்வாறு எழுதலாம்? புறாக்கள் பறந்து சென்றன. மன்னிக்க மன்னர்களே, நான் இறுதியாக சொன்ன விடயத்தில் மீண்டும் வர, குதிரை வேகமாக ஓடியது எப்படி வரும்? குதிரைகள் வேகமாக ஓடின. சரி, மன்னிக்கவும், குதிரை வேகமாக ஓடியதுக்கு எப்படி வரும்? குதிரைகள் வேகமாக ஓடின. மீண்டும் பார்ப்போம், முதலாவதிலிருந்து, புறா பறந்து சென்றது, புறாக்கள் பறந்து சென்றன, நட்சத்திரம் வானில் மின்னியது, நட்சத்திரங்கள் வானில் மின்னின, தாமரை பூ மலர்ந்தது, தாமரை பூக்கள் மலர்ந்தன, குதிரை வேகமாக ஓடியது, குதிரைகள் வேகமாக ஓடின. பார்ப்பவர்கள், அடுத்த பயிற்சி, பின்வரும் பெண்பால் வாக்கியங்களை ஆண்பால் வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. பெண்பால் வாக்கியங்களை ஆண்பால் வாக்கியமாக மாற்றி எழுதணுமா? எனது தங்கை கதை கூறினாள். எனது தங்கை கதை கூறினாள். இதில் தங்கை என்பது பெண்பாலாக இருக்கு, எப்படி மாறபோது? எனது தம்பி கதை கூறினான். எனது தம்பி கதை கூறினான். எனது தங்கை கதை கூறினால் எவ்வாறு மாற்றம் அடைய போது? எனது தம்பி கதை கூறினான். ஏன் பெண்பாலுக்கு நம்ம ஆண்பால் எழுத போறோம்? அவை தங்கை என்பது தம்பியாக மாற்றப்படுகின்றது, கூறினாள் என்பது கூறினான் என்று மாற்றம் அடைப்பது. அப்போது எனது தங்கை கதை கூறினால், எனது தம்பி கதை கூறினான். அவரது மாமா வெளிநாட்டில் வசிக்கின்றார். அவரது மாமா வெளிநாட்டில் வசிக்கின்றார். இதில் நம்ம மாமா மாத்திரம் மாற்றினால் காணும், அவரது மாமி வெளிநாட்டில் வசிக்கின்றார். அவரது மாமா வெளிநாட்டில் வசிக்கின்றார், அவரது மாமி வெளிநாட்டில் வசிக்கின்றார் என்று மாற்றினால் காணும். அடுத்து இன்னொரு பயிற்சி பார்ப்போம் மாணவர்களே, ஆண்பால் வாக்கியங்களை பெண்பால் வாக்கியமாக மாற்றி எழுதணுமா? ஆண்பால் வாக்கியங்களை பெண்பால் வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. நான் நண்பனின் வீட்டுக்கு சென்றேன். நான் நண்பனின் வீட்டிற்கு சென்றேன். நான் நண்பனின் வீட்டிற்கு சென்றேன். எவ்வாறு மாற்றலாம் பெண்பால்? நான் நண்பியின் வீட்டிற்கு சென்றேன். நான் நண்பனின் வீட்டுக்கு சென்றேன். இது எப்படி வரும்? நான் நண்பியின் வீட்டிற்கு சென்றேன். நான் நண்பியின் வீட்டிற்கு சென்றேன். விடுமுறைக்கு மாமா வீட்டிற்கு செல்வேன். விடுமுறைக்கு மாமா வீட்டுக்கு செல்வேன். இது எவ்வாறு மாற்றம் அடையும் மாணவர்களே? விடுமுறைக்கு மாமி வீட்டுக்கு செல்வேன். விடுமுறைக்கு மாமி வீட்டுக்கு செல்வேன். விடுமுறைக்கு மாமா வீட்டுக்கு சென்றேன். இது எவ்வாறு மாற்றம் அடைகிறது? விடுமுறைக்கு மாமி வீட்டுக்கு செல்வேன். பாருங்கள், ஆண்பாலை எவ்வாறு பெண்பாலாக மாற்றுவது என்பது. நான் நண்பனின் வீட்டுக்கு சென்றேன், அது எவ்வாறு மாற்றம் அடைந்தது? நான் நண்பியின் வீட்டுக்கு சென்றேன். விடுமுறைக்கு மாமா வீட்டுக்கு செல்வேன், அது எவ்வாறு மாற்றம் அடைகிறது? விடுமுறைக்கு மாமி வீட்டுக்கு செல்வேன். ஆகைய மாணவர்கள், இந்த ஆண்பால் பெண்பால் வாக்கியங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். அடுத்ததை பார்ப்போம் மாணவர்களே, இந்த வினை சொற்களுடன் வாக்கியம் முடிகின்றது. அதாவது வெற்றிடத்துக்கு பொருத்தமான வினை சொற்களை தெரிவு செய்து அதற்கு புள்ளி கோட்டின் மீது எழுதணுமா? வெற்றிடத்துக்கு பொருத்தமான வினை சொற்களை தெரிவு செய்து புள்ளி கோட்டின் மீது எழுதுக. மரங்கள் சரிந்து விழுந்தது விழுந்தன. மரங்கள் சரிந்து விழுந்தது விழுந்தன. எது சரியா வரும்? மரங்கள் சரிந்து விழுந்தது விழுந்தன. எது சரியா வரும்? மரங்கள் சரிந்து விழுந்தன. ஏன் மரங்கள் என்பது பன்மை, அது எப்படி வரணும்? மரங்கள் சரிந்து விழுந்தன என்று வர வேண்டும். சூரியன் காலையில் உதித்தது உதித்தன. எப்படி வரணும்? சூரியன் காலையில் உதித்தது. சூரியன் என்பது உங்களுக்கு தெரியும், அது ஒருமையாக தான் இருக்கும், அதில் பலது தேட இயலாது. சூரியன் காலையில் உதித்தது. அந்திவானம் செந்நிறமாக காணப்பட்டது காணப்பட்டன. அந்திவானம் செந்நிறமாக காணப்பட்டது காணப்பட்டன. அந்திவானம் செந்நிறமாக காணப்பட்டது. சேவல் அதிகாலையில் கூவின கூவியது. சேவல் அதிகாலையில் கூவின கூவியது. சேவல் என்பது ஒருமையாக எப்படி வரும்? சேவல் அதிகாலையில் கூவியது. அணில் மாமரத்தில் ஏறின ஏறியது. மாமரத்தில் ஏறியது. மண்ணு குறிப்பிடுகின்ற மாணவர்களை இந்த பயிற்சியை பாருங்கள். மரங்கள் சரிந்து விழுந்தது விழுந்தன. எப்படி வரும்? மரங்கள் என்பது பண்பை, ஆகவே மரங்கள் சரிந்து விழுந்தன. சூரியன் அதிகாலையில் உதித்தது உதித்தன. எப்படி வரும்? சூரியன் அதிகாலையில் உதித்தது. அந்திவானம் செந்நிறமாக காணப்பட்டது காணப்பட்டன. அந்திவானம் செந்நிறமாக காணப்பட்டது. சேவல் அதிகாலையில் கூவின கூவியது. சேவல் அதிகாலையில் கூவியது. அணில் மாமரத்தில் ஏறின ஏறியது. அணில் மாமரத்தில் ஏறியது. மணலில் இன்னொரு பயிற்சியை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள இரண்டகால வாக்கியங்களை எதிர்கால வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. அதாவது இரண்டகால வாக்கியங்களை எதிர்காலத்தில் எழுதணுமா? இரண்டகால வாக்கியங்களை எதிர்கால வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. நான் புல்லாங்குழலில் இசையை கேட்டேன். நான் புல்லாங்குழலின் இசையை கேட்டேன். அது எவ்வாறு எதிர்காலமாக எழுதுறது? நான் புல்லாங்குழலின் இசையை கேட்பேன். நான் புல்லாங்குழலின் இசையை கேட்பேன். நான் புல்லாங்குழலின் இசையை கேட்டேன். எவ்வாறு மாற்றமடைய போது? நான் புல்லாங்குழலின் இசையை கேட்பேன். பறவைகள் தோட்டத்திற்கு வந்தன. பறவைகள் தோட்டத்திற்கு வந்தன. இது எவ்வாறு மாற்றமடையும்? பறவைகள் தோட்டத்திற்கு வரும். ஏன்? எதிர்காலத்தில் நடக்க போற விஷயத்தை தான் எழுத போற. பறவைகள் தோட்டத்திற்கு வரும். தொழிலாளர்கள் தோட்டத்தில் வேலை செய்தனர். எவ்வாறு மாற்றமடையும்? தொழிலாளர்கள் தோட்டத்தில் வேலை செய்வார்கள். தொழிலாளர்கள் தோட்டத்தில் வேலை செய்வார்கள். நாங்கள் கண்டிக்கு சென்றோம். நாங்கள் கண்டிக்கு சென்றோம். இது எவ்வாறு மாற்றமடையும்? நாங்கள் கண்டிக்கு செல்வோம். நான் வங்கிக்கு சென்றேன். நான் வங்கிக்கு செல்வேன். நான் வங்கிக்கு செல்வேன் என்று மாற்றப்படும். மீண்டும் ஒருமுறை பார்ப்போமானவர்களே. நான் புல்லாங்குழலின் இசையை கேட்டேன். நான் புல்லாங்குழலின் இசையை கேட்பேன். பறவைகள் தோட்டத்திற்கு வந்தன. பறவைகள் தோட்டத்திற்கு வரும். தொழிலாளர்கள் தோட்டத்தில் வேலை செய்தனர். தொழிலாளர்கள் தோட்டத்தில் வேலை செய்வார்கள். நாங்கள் கண்டிக்கு சென்றோம். நாங்கள் கண்டிக்கு செல்வோம். நான் வங்கிக்கு சென்றேன். நான் வங்கிக்கு செல்வேன். அடுத்ததாக மாணவர்களே, எதிர்கால வாக்கியங்களை எவ்வாறு நிகழ்காலத்தில் ஆக்குறாண்டு பார்ப்போம். எதிர் பின்வரும் எதிர்கால வாக்கியங்களை நிகழ்கால வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. எதிர்கால வாக்கியங்களை நிகழ்கால வாக்கியமாக மாற்றி எழுத சொல்லியிருக்குது. நான் அழகிய காட்சிகளை ரசிப்பேன். நான் அழகிய காட்சிகளை ரசிப்பேன். அது எவ்வாறு மாற்றமடையும்? நான் அழகிய காட்சிகளை ரசிக்கின்றேன். நான் அழகிய காட்சிகளை ரசிக்கின்றேன் என்று மாற்றமடைய வேண்டும். நான் அழகிய காட்சிகளை ரசிப்பேன். நான் அழகிய காட்சிகளை ரசிக்கின்றேன். நான் மாலையில் விளையாடுவேன். நான் மாலையில் மன்னிக்கவும் நான் மலையில் விளையாடுவேன். நான் மலையில் விளையாடுவேன் என்று இருக்கின்றது. நான் மலையில் விளையாடுவேன். நான் மலையில் விளையாடுகிறேன். நான் மலையில் விளையாடுவேன். நான் மலையில் விளையாடுகிறேன். நாங்கள் பழங்களை விரும்பி உண்போம். நாங்கள் பழங்களை விரும்பி உண்போம். எப்படி வரும்? நாங்கள் பழங்களை விரும்பி உண்கின்றோம். நாங்கள் பழங்களை விரும்பி உண்கின்றோம். நாங்கள் பூந்தோட்டத்துக்கு செல்வோம். நாங்கள் பூந்தோட்டத்திற்கு செல்கின்றோம். நாங்கள் பூந்தோட்டத்துக்கு செல்வோம். நாங்கள் பூந்தோட்டத்திற்கு செல்கின்றோம். அப்பா எங்களை பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்வார். அப்பா எங்களை பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்வார். அது எவ்வாறு மாற்றமடையும்? அப்பா எங்களை பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அதிகமானவர்களை நிகழ்கால வாக்கியங்களை மணிக்கவும் எதிர்கால வாக்கியங்கள் எவ்வாறு நிகழ்கால வாக்கியமா அல்லது தெரியும் நமக்கு. முதலாவது, நான் அழகிய காட்சிகளை ரசிப்பேன். எவ்வாறு வரும்? நான் அழகிய காட்சிகளை ரசிக்கின்றேன். நான் மலையில் விளையாடுவேன். நான் மலையில் விளையாடுகின்றேன். நாங்கள் பழங்களை விரும்பி உண்போம். நாங்கள் பழங்களை விரும்பி உண்கின்றோம். நாங்கள் பூந்தோட்டத்திற்கு செல்வோம். நாங்கள் பூந்தோட்டத்திற்கு செல்கின்றோம். அப்பா எங்களை பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்வார். அப்பா எங்களை பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். ஆயமானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு இதை மீட்டல் வகுப்பாகத்தான் நடத்துவதற்காக தான் இந்நிகழ்ச்சி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. ஆயமானவர்களே, இன்று நாம் மரபு தொடர்கள் பற்றி, தொடர்மொழிக்கு ஒரு மொழி, இணைமொழி மற்றும் இப்பொழுது ஒருமை பன்மை, அடுத்து வினை சொற்கள் பற்றியும் இந்த காலம் பற்றியும் ஒரு சிறிதளவு மீட்டலை பார்த்திருந்தோம். ஆகவே மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக ஒரு வினா தொடுக்க இருக்கின்றேன். அந்த வினாவை தொடுப்பதற்கு முன்பாக எனது தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிடுகின்றேன். மாணவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 076-744-9450 076-744-9450 மீண்டும் குறிப்பிடுகின்றேன். நோட் 7677449450 076-744-9450 என்ற இலக்கத்துக்கு உங்களுக்கு சரியான விடையை அடையுங்கள். அதுக்கு முன்பாக கடந்த நிகழ்ச்சியில் நான் கேட்ட கேள்வி, வாக்கியம் எழுதும் பொழுது ஒரு எழுத்துப்பிழை இருந்தால் எத்தனை புள்ளிகள் வழங்கப்படும் என்று கேட்டிருந்தேன். ஏராளமான மாணவர்கள் SMS மூலம் உங்களது விடையை அளித்திருந்தீர்கள். அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அந்நிகழ்ச்சியில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்த 3 மாணவர்கள் தான் வெற்றியாளர்களாக இந்த நிகழ்ச்சி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவது வெற்றியாளர் வினை, மோபிரை கல்லூரி கண்டி. வினை என்பவர் மோபிரை கொலேஜ் கண்டி, அதிலிருந்தவர் தான் முதலாவது வெற்றியாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இரண்டாவது வெற்றியாளர் ஆனந்தன் தான்யா, சிஸ்லியா மகளிர் கல்லூரியும் மட்டக்களப்பு. ஆனந்தன் தான்யா, சிஸ்லியா மகளிர் கல்லூரியும் மட்டக்களப்பு. மூன்றாவது வெற்றியாளர் கயல்விழி, பேரளபத்தன தமிழ் வித்யாலயம் மடுள் சீமை. கயல்விழி, பேரளபத்தன தமிழ் வித்யாலயம் மடுள் சீமை. ஆகிய 3 பேரும் தான் இன்றைய நாளுக்கான வெற்றியாளர்கள். இவர்களுக்கு எமது உவாகுருகுல நிகழ்ச்சி சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய நிகழ்ச்சியில் அதிர்ஷ்டசாலிகளாக தெரிவு செய்யப்பட்ட 10 பெயர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பெயர்களை நான் சுருக்கமாக வேகமாக வாசிக்கின்றேன். பாத்திமா சாரா அபுத்தலை முஸ்லிம் வித்யாலயம், பாத்திமா சாரா அபுத்தலை முஸ்லிம் வித்யாலயம். திமானா பதுலை மகளிர் மகா வித்யாலயம், திமானா பதுலை மகளிர் மகா வித்யாலயம். பி சோபிகா பலகல எல்ல தமிழ் வித்யாலயம், பி சோபிகா பலகல எல்ல தமிழ் வித்யாலயம். சதர்சிகா கணவரல்ல இலக்கம் 1 தமிழ் வித்யாலயம், சதர்சிகா கணவரல்ல இலக்கம் 1 தமிழ் வித்யாலயம். எஸ் கனிஷ்கா பண்டாரவளை தமிழ் மகா வித்யாலயம், எஸ் கனிஷ்கா பண்டாரவளை தமிழ் மகா வித்யாலயம். நசீபா நூரானியா முஸ்லிம் வித்யாலயம் கலவுட, நசீபா நூரானியா முஸ்லிம் வித்யாலயம் கலவுட. ஐ கோபிஷா காமல் பத்திமா கல்லூரி கல்முனை, ஐ கோபிஷா காமல் பத்திமா கல்லூரி கல்முனை. எம் சாதனா பது விவேகானந்தா தமிழ் மகா வித்யாலயம், எம் சாதனா விவேகானந்தா தமிழ் மகா வித்யாலயம். எஸ் யவிக்சன் பது சரஸ்வதி கனிஷ்ட வித்யாலயம், எஸ் யவிக்சன் பது சரஸ்வதி கனிஷ்ட வித்யாலயம். அடுத்ததாக ஒரே வெற்றியாளர்கள் 2 இருக்கின்றனர். எஸ் அஸ்மியா எஸ் அனமிகா, எஸ் அஸ்மியா எஸ் அனமிகா கொக்கா கோலா தமிழ் வித்யாலயம், கொக்கா கோலா தமிழ் வித்யாலயம். ஆகிய மாணவர்கள் இன்று அதிர்ஷ்டசாலிகளாக தெரிவு செய்யப்பட்ட அந்த 10 மாணவர்கள். ஆகிய மாணவர்களை, நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டு பயனடைவதுடன் உங்களது பெயரும் வானொலியில் வர வேண்டுமானால் சரியான விடையை அளித்து உங்களது அதிர்ஷ்டசாலிகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அந்த வகையில் மாணவர்களே, நீங்கள் விடை அனுப்பும் போது விடை உங்களது பெயர், அதாவது இன்சலோட உங்களோட பெயர் அனுப்புங்க, பெயர் மற்றும் உங்களது பாடசாலை பெயர் என்பவற்றை குறிப்பிட்டு, அதாவது சரியான விடை உங்களது பெயர் பாடசாலை என்பவற்றை குறிப்பிட்டு 076-744-9450 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் SMS மாத்திரம் அனுப்புங்கள். சைபர் 7674945 இன்றைய உங்களுக்கான வினா இப்பொழுது நான் குறிப்பிடுகின்றேன். இன்றைய நாளுக்கான வினா நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். 50வது ஆண்டின் நிறைவில் கொண்டாடப்படும் விழா யாது? 50வது ஆண்டில் இறுதியில் எடுக்கப்படும் விழா, 50வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா, 50வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா என்ன என்பதை குறிப்பிட்டு எனக்கு விடை அனுப்புங்கள். 50வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா என்ன என்பதை குறிப்பிட்டு எனது SMS இலக்கத்துக்கு SMS பண்ணுங்கள். உங்களுக்கு SMS இலக்கம் தந்திருக்கின்றேன். ஆகவே 50வது ஆண்டின் இறுதியில் எடுக்கப்படும் விழா என்னவென்றது குறிப்பிட்டு நீங்கள் அனுப்புங்கள். ஆகவே மாணவர்களை, இதுவரை தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சையின் ஒரு மிட்டல் வகுப்புக்காக உவா குருகுலம் நிகழ்ச்சியினூடாக தமிழ் பாடத்தில் இணைந்திருந்தீர்கள். இதன் மூலம் நீங்கள் பல பயன்களை பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் மாணவர்களை, நான் குறிப்பிட்ட விடயங்களை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். அவர் மனனம் செய்ய விட இல்லாத விடத்தினுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் அதில் உள்ள மனனம் செய்வதற்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது உங்களது ஆசிரியர்கள் உதவிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே இந்நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த உவா குருகுல நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களும் மற்றும் உவா சமூக வானொலியின் அறிவிப்பாளர் மற்றும் உவா மாகாண கல்வி திணைக்களத்திற்கும் எனது பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் விடைபெறுவது உங்களது அன்பு ஆசான் ஆசிரியர் சா உசேந்திரன், பது விக்னேஸ்வரா தமிழ் வித்யாலயம். நன்றி. மீண்டும் அனைவருக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு இனிய நோன்பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.